வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாம், சிக்கிம் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளிடையே எடுத்துரைத்த திரு பைஜெயந்த் பாண்டா தலைமையிலான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழு இன்று நாடு திரும்பியது. முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் 102வது பிறந்த தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரது நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஆதார் இணைப்பை கட்டாயமாக்கி தமிழக அரசு பிறப்பித்த விதிமுறைகள் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாம், சிக்கிம் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நிவாரணங்களையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். இவ்விரு மாநில முதலமைச்சர்களையும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர், தற்போதைய மழை வெள்ள நிலைமையை கேட்டறிந்ததோடு மீட்பு நடவடிக்கைகளுக்கு உரிய உதவிகள் அளிக்கப்படும் என்றார். இதனிடையே அசாம் மாநிலத்தில் 22 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் 1250 வருவாய் கிராமங்களை நீர் முற்றிலும் சூழ்ந்துள்ளது. 12,600 ஹெக்டேர் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. சிக்கிம் மாநிலத்தில் நேரிட்ட மாபெரும் நிலச்சரிவில் லக்ஷின் பகுதியில் சாட்டனில் உள்ள ராணுவ முகாமை சேர்ந்த 3 வீரர்கள் உயிரிழந்தனர். காணாமல் போன 6 பேரை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இப்பகுதியில் சிக்கி தவித்த சுற்றுலா பயணிகள் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 6 தேதி ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் செனாப் ரயில்வே மேம்பாலத்தை திறந்து வைக்க உள்ளார். உலகின் மிக உயரமான இப்பாலம் ஜம்மு காஷ்மீரின் பெருமைமிகு சின்னமாகவும் புதிய இந்தியாவின் வலிமையையும் தொலைநோக்கு பார்வையையும் சித்தரிக்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்ளும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில்வே திட்டத்தின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டுள்ளது. லடாக் யூனியன் பிரதேச மக்களுக்கு 85% இடஒதுக்கீடு அளிக்கும் வகையில் ஜம்மு காஷ்மீர் இடஒதுக்கீடு திருத்த அவசர சட்டத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிறப்பித்துள்ளார். லடாக் ஆட்சிமொழி சட்ட திருத்தம், லடாக் குடிமைப்பணி சேவை, லடாக் தன்னாட்சி மலை மேம்பாட்டு குழு ஒழுங்குமுறை திருத்தங்களுக்கான அவசர சட்டங்களையும் குடியரசுத் தலைவர் கொண்டு வந்துள்ளார். லடாக்கின் மொழி, கலாச்சாரம் உள்ளிட்டவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் போராட்டங்களை மேற்கொண்டு வரும் நிலையில் லடாக் மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு இந்த அவசர சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளிடையே எடுத்துரைத்த பிஜேபி உறுப்பினர் திரு பைஜெயந்த் பாண்டா தலைமையிலான குழு இன்று நாடு திரும்பியுள்ளது. அல்ஜீரியா, சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன் நாடுகளில் வெற்றிகரமாக தங்களது பயணத்தை இக்குழுவினர் நிறைவு செய்துள்ளனர். திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி தலைமையிலான குழுவும், ஐக்கிய ஜனதாதள் உறுப்பினர் திரு சஞ்சய்குமார் தலைமையிலான மற்றொரு குழுவும் இன்று தாயகம் திரும்புகிறது. திருமதி கனிமொழி தலைமையிலான குழு ரஷ்யா, லாட்வியா, ஸ்லோவேனியா, கிரீஸ், ஸ்பெயின் நாடுகளில் இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து எடுத்துரைத்துள்ளது. காங்கிரஸ் உறுப்பினர் திரு சசி தரூர் தலைமையிலான குழு தனது பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று அமெரிக்கா செல்கிறது. தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் கட்சி உறுப்பினர் திருமதி சுப்ரியா சுலை தலைமையிலான குழு எகிப்திலும், சிவசேனா உறுப்பினர் திரு ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான குழு லிபீரியாவிலும் அந்நாடுகளின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர். தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை குறித்த இந்தியாவின் வலுவான செய்தியை இக்குழுவினர் அனைவரும் தாங்கள் சென்ற நாடுகளில் எடுத்துரைத்ததோடு அது தொடர்பான விளக்கங்களையும் வழங்கியுள்ளனர். நாட்டின் பொருளாதாரத்தில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் முக்கிய பாதுகாப்பு அம்சமாக திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் வருவாய் புலனாய்வு இயக்குநரக தலைமையக கட்டிடத்தை புதுடெல்லியில் இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர், கடத்தல், போதைப் பொருள் புழக்கம் போன்ற அச்சுறுத்தல்களிலிருந்து தேசத்தை இந்த அமைப்பு பாதுகாப்பதாக குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பை தாங்கி நிற்கும் வலுவான அரணாக இந்த இயக்குநரகம் திகழ்வதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சியையும் மின்னணு பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் டிஜிட்டல் பொது கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். பிரேசில் தலைநகர் பிரேசிலியாவில் பிரிக்ஸ் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், எதிர்கால மின்னணு வளர்ச்சிக்கான முன்னெடுப்பை அர்ப்பணிப்புடன் செயலாற்ற இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். இந்நிகழ்வின் போது எல்லை தாண்டிய டிஜிட்டல் படைப்பாற்றல் திறன் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கான பிரகடனத்தை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொண்டன. கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதியின் 102வது பிறந்த தினத்தையொட்டி சென்னை மெரினாவில் அன்னாரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். செம்மொழி நாளாக இத்தினம் கொண்டாடப்படுவதையொட்டி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழாவில் எழுத்தாளர் தாயம்மாள் அறவாணனுக்கு செம்மொழி தமிழ் விருதையும் முதலமைச்சர் வழங்கினார். அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உயர்த்தப்பட்ட உதவித்தொகைக்கான ஒப்பளிப்பு ஆணைகளையும் அவர் அளித்தார். செம்மொழி நாளையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி கல்லூரி மாணாக்கருக்கு பரிசுகளையும் முதலமைச்சர் வழங்கினார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விஜயமங்கலத்தில் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை முதலமைச்சர் வரும் 11ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். வேளாண் பெருமக்கள் இதில் அதிக அளவில் பங்கேற்று பயன்பெறுமாறு மாநில வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு. எம். ஆர். கே. பன்னீர்செல்வம் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு. எஸ். எஸ். சிவசங்கர் கூறியுள்ளார். அரியலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படும் என்று வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்றார். தனியார் பேருந்து கட்டணம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்.
அரசு பேருந்து கட்டண உயர்வு இருக்காது. தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நீதிமன்றத்தை நாடி தங்களுக்கு பேருந்து கட்டண உயர்வு வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கை அடிப்படையில் நீதிமன்றம் பொதுமக்களுடைய கருத்து கேட்பதற்கு அறிவுரை வழங்கியிருக்கிறது. அரசை பொறுத்தவரை ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடுதான். அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்துவதற்கு எந்த எண்ணமும் கிடையாது. மீண்டும் ஒரு முறை இதை தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன், அரசுக்கு பேருந்து கட்டணத்தை உயர்த்துகின்ற எண்ணம் இல்லை.
ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஆதார் இணைப்பை கட்டாயமாக்கி நேர கட்டுப்பாடுகளை விதித்து தமிழக அரசு பிறப்பித்த விதிமுறைகள் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன், கே ராஜசேகர் அடங்கிய அமர்வு ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளதாக கூறியுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையை துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தென்மண்டல இயக்குநரும் அணையின் துணை கண்காணிப்பு குழு தலைவருமான கிரிதர் தலைமையில் இந்த ஆய்வு நடைபெறுகிறது. பிரதான அணை, பேபி அணை, மதகுகள், சுரங்கப்பாதை, கசிவு நீர், நீர்மட்டம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து பருவமழை காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்த ஆலோசனைகளும் இதில் வழங்கப்பட உள்ளது. திருச்சி திருவரம்பூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று வழங்குகிறார். நாமக்கல் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் கருங்கல்பாளையம் பகுதி மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர். உமா இன்று ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் இன்று நடைபெற்ற வார சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகியுள்ளன. பக்ரீத் பண்டிகையொட்டி ஆடுகளின் விற்பனையும் வரத்தும் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் ஆதரவற்றோர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நாளை தொடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
கைம்பெண் மற்றும் ஆதரவற்ற நலவாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் நாளை புதன்கிழமை முதல் தொடங்குகிறது. மாவட்டத்தில் உள்ள 13 வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளது. முகாமுக்கு வருபவர்கள் ஆதார் கார்டு, விதவை சான்றிதழ், செல்போன் ஆகிய விவரங்களுடன் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து கபரேஷ்.
புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் வருவாய் கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாம் வரும் 11ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி நாளை முதல் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அளிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி அருணா கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பிரதான அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
குமரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து திருப்பரப்பு அருவியில் மெயின் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டு உயரம் குறைவான பகுதியில் மட்டுமே சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். கோடை விடுமுறை காலம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவிக்கு வந்து மெயின் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த்.
திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அணையிலிருந்து கார் சாகுபடிக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இந்தோனேஷிய இணையுடன் இன்று மோதுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாம் சிக்கிம் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று பிரதமர் திரு. நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளிடையே எடுத்துரைத்த திரு. பைஜெந்த் பாண்டா தலைமையிலான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழு இன்று நாடு திரும்பியது. முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதியின் 102வது பிறந்த தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு. மு. க. ஸ்டாலின் அவரது நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தியுள்ளார். ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஆதார் இணைப்பை கட்டாயமாக்கி தமிழக அரசு பிறப்பித்த விதிமுறைகள் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்தோனேஷியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.